சுவானுடைய மாதம் கழிந்து முக்கியமான ஆயத்து. எல்லா ஆயத்துகளுமே முக்கியமான ஆயத்துகள் தான். ஆனால் மனிதனுடைய சுயத்தை தூண்டுகிற, மனிதனுடைய ஆராய்ச்சி அறிவை தூண்டுகிற, மனிதனுடைய அறிவை பெருக்குகிற ஆயத்துகள் பல்வேறு இடங்களில் வருகிற போது அவற்றை அறிந்து நம்முடைய மனக்கண் முன்னால் அவற்றை கொண்டு வந்து அவற்றை நம்முடைய மனதில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற சுகங்கள், இன்பங்கள், அறிவுகள் கோடான கோடியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்திக் கொண்டு இன்றைய தினத்தினுடைய ஆயத்தின் பொருள் என்னவென்று சொன்னால், இது கால ரப்புகளில் நபிய உங்களுடைய இரட்சகர் அல்லாஹு தபாரக வதஆலா தன்னுடைய மணக்குமார்கள் இடத்திலே, நான் பூபாகத்திலே எனக்கு பிரதிநிதிகளை படைக்க இருக்கிறேன், மனிதர்களை படைக்க இருக்கிறேன் என்று சொன்ன போது பாலு அவர்கள் சொன்னார்கள், என்னை ரப்பே, நீ அந்த உலகத்திலே பூபாகத்திலே பூமியிலே படைக்க போகிறாயா? மயுசிதுஹா, எவர்கள் அந்த பூபாகத்தை பசாதிலே ஆக்கி விடுவார்களோ, அதை துன்பத்திலே ஆழ்த்தி விடுவார்களோ, அப்படிப்பட்டவர்களை நீ படைக்க போகிறாயா? ஓ எஸ்வி குத்தினா, இன்னும் அவர்கள் உலகத்திலே இரத்தங்களை ஓட்டுவார்கள். ஓ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வநுபத்தி சுலக், நாங்கள் உங்களை உன்னை புகழ்கிறோம், உன்னுடைய எந்த நேரமும் உன்னை சுத்த பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், உன்னை தஸ்வீர் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நிலையில் நீ அவர்களை படைக்க போகிறாயா என்ற ஒரு பதிலை அவர்கள் அங்கே வைத்தார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னால், காலமும் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்பது இன்றைய தினத்தினுடைய ஆயத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முன்னால் உள்ள ஆயத்தில் உலகம் படைக்கப்பட்ட வரலாறு, The history of the creation of the world, உலகம் எப்படி ஆகியது என்ற வரலாறை அல்லாஹ் தஆலா சமுதாயத்திற்கு சமர்ப்பித்தார். எப்படி படைத்தோம் அந்த நேரத்திலே சொல்லுகிற போது கூட நாம் சில ஆயத்துகளை மேற்கோள் காட்டி சொன்னோம். அல்லாஹ் தஆலா அறியாமையிலே இருக்கிற, வழிகெடுக்கக்கூடிய நிலையிலே இருப்பவர்களை தனக்கு உறுதுணையாளர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று திருக்குறானிலே சொல்லுகிறார். இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி தப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகத்தை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் உலகத்தை படைக்கிற போது அதிலே யார் இருந்தார்கள் என்று சொன்னால் யாருமே இல்லை. அப்போது எவன் படைத்தானோ அவனுக்குத்தான் அந்த வரலாறுகள் தெரியுமே ஒழிய, அடுத்தவர்கள் அதிலே சுயமாக சொல்லுவதற்கு, இதிலே கருத்து சொல்லுவதற்கு இது ஒன்றும் பொது சொத்தல்ல. அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்டு அதற்கு பின்னே எத்தனையோ ஆயிரம் கோடான கோடி ஆண்டுகளுக்கு பின்னே வந்து இருந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய கிரியேஷன் இப்படித்தான் என்று சொன்னால் அதெல்லாம் அசியூம்ஸ், அனுமானங்களாக இருக்குமே தவிர எதுவுமே வந்து ப்ரூஃப் கிடையாது சயின்ஸ்ல என்ற கருத்து தெளிவாக இங்கே சொல்லப்பட்டது. ஆகவே அல்லாஹ் எதை இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறானோ அதுதான் முடிவான முற்றிலுமான கருத்தாக இருக்கும். அப்ப உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்ற கருத்து திருக்குறான் நமக்கு எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் நாம் விளங்க வேண்டும். என்று சொன்னால், நாம் இருக்கிற இந்த வானமும் பூமியும் இதனுடைய ஆரம்பங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மனிதனுடைய கட்டாய கடமை. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வரலாறு இன்னைக்கு சாதாரணமாக அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு அலுவலகத்திற்கு நாம் வேலையிலே சேர வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான பணி அல்ல, சாதாரண ஒரு ஆபீஸ் பாய் அப்படி இப்படி இல்லாம அடுத்தடுத்த கேடர்கள்ல இந்த நாடு இல்லாம வேறு கல்வியிலே, பொருளாதாரத்திலே, சிந்தனையிலே தன்னை மிக, அதாவது முழுமை பெற்ற நாடுகள் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிற நாடுகள் சொல்லுகின்றன. ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு கூட்டம் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய டீலிங்ஸ் என்ன, அதனுடைய வர்த்தக தொடர்புகள் எந்தெந்த நாட்டோடு இருக்கிறது, அதனுடைய மேலாண்மை அதிகாரி யார், அவருக்கு கீழே எத்தனை ஊழியர்கள் இங்கே பணிபுரிகிறார்கள் என்பதை எல்லாம் எவர் இன்டர்வியூ போடுறாரோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கானூன், ஒரு லா வச்சிருக்கான் பெரிய கம்பெனிகள்ல பெரிய பெரிய அதிகாரியினுடைய பணிக்கு போகும்போது. இது வந்து சாதாரணமான இன்னைக்கு உள்ள மனிதனுக்கே இப்படி ஒரு புத்திகள் வருகிற போது அல்லாஹு தஆலா தன்னுடைய சுயத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி உலகத்திலே இந்த மனிதனை எதற்கென்று படைத்தானோ அந்த நோக்கத்தை அவன் விளங்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சாதான் அப்புறம் நீ என்ன வணங்குவேன், அதனால என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க, என்ன யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய படைப்புகளை பார், நான் எப்படி வைத்திருக்கிறேன், என்னுடைய ஆட்சி என்ன, அதிகாரம் என்ன, என்னுடைய தனித்துவம் என்ன, என்னுடைய ஏகத்துவம் என்ன, அப்படி எல்லாம் விளங்கினால் அடுத்து உன்னுடைய படி உன் கொஞ்சம் கீழே இறங்கி வருகிறது. உண்மையிலே நீ பெரிய ஆள் தான். அப்ப அதற்கென்று உலகத்தை பற்றி சொன்னான், மனிதனுக்கு கொடுத்திருக்கிற நாமத்தாக சொன்னான், கலக்கலக்கும் மாபிலரும் ஜமியா, உங்களுக்கென்றே நாம் உலகத்தை படைத்திருக்கிறோம். தப்சீர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நாமத்துகளை கொடுத்திருக்கிறார். இருக்கிறதே நம்ம மேல் ஆயத்துல சொன்னால அந்த நாமத்து, அது என்னவென்று சொன்னால் வானம் பூமி அவனுடைய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு மனிதனுடைய இருப்பு, உடல், அவனுடைய வெளியிலே அவன் பார்க்கிற அவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ இதெல்லாம் ஒரு நியமத்து, அல்லாஹ் கொடுத்த நியமத்து. அவன் சுவாசிக்கிற காத்து, அவன் குடிக்கிற தண்ணீர், அவன் அருந்து சாப்பிடுகிற சாப்பாடு, இதெல்லாம் வெளிப்படையாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிற நியமத்து. இது ஒன்னாவது நியமத்து. இன்னொரு நியமத்து இருக்கிறது, மனிதனால் பார்க்க முடியாத ஒரு நியமத்து இருக்கிறது, அதையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தந்திருக்கிறார். அது என்ன நியமத்து அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய அவனுடைய தகுதி, தராதரம், ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனிலே அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்து, இதெல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்து. உலகத்திலே மனிதர்கள் இருப்பதையோ அல்லது இறப்பதையோ இப்படி மட்டும் எதிர்பார்க்கல, சமுதாயத்துல தகுதியும் எதிர்பார்க்கிறான். ஒரு ஊருக்கு போனா தலைவர், செக்ரட்டரி, ஊருடைய முத்தவல்லிங்களாம், அதே மாதிரி நாடுகளுக்கு அதை ஆடுகிறவர்கள், ஆட்சியாளர்கள் என்ற நிலைகளை வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லூரிக்கு போனோம் என்று சொன்னால் முதல்வர், அதற்கு கீழே ஒரு குடும்பத்திற்கு சென்றோம் என்றால் குடும்பத்தை நடத்துபவர், அதற்கு கீழே இருப்பவர், கீழே குழந்தை குட்டிகள், அவருக்கு கீழே. இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலே போனாலும் டயக்ராம் போட்டுடலாம், இவர் தான் இதனுடைய முதன்மை பணியாளர், அதுக்கு கீழே இவங்கெல்லாம் வருவாங்க, கீழே இவங்கெல்லாம். இது டயக்ராம் எல்லா இடத்துல போனாலும், ஊர்ல நின்னா நம்ம நிக்கிற இடத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் அப்படி ஒரு லிஸ்ட் எடுக்க முடியும். இப்போ இந்த தகுதியும் தராதரமும் இருக்கிறதே, இது அல்லாஹ் கொடுக்கிற நேமத்து. நினைச்சவங்கெல்லாம் நம்மள தலைவராக டிக்ளேர் பண்ணிக்க முடியாது சமுதாயத்தில், நினைச்சவங்கெல்லாம் தங்களை மேலாளராகவோ ஏதாவது அல்லாஹ் கொடுக்க வேண்டும் சமுதாயத்திலே அந்தஸ்தை ஒரு மனிதனுக்கு. அதைத்தான் திருக்குறான் சொல்லுகிறது, அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கீழே ஒரு மனிதனை இறக்க வேண்டும் என்று சொன்னால் அதர பாதாரத்திலே. ஒரு மனிதன் மிக உயர்ந்த பதவியிலே, சமுதாயத்தால் உலகத்தால் மதிக்கக்கூடிய பதவியிலே இருக்கலாம், ஆனால் அவன் செய்கிற ஒரு அசிங்கமான காரியத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொஞ்ச நேரத்தில் கீழே இறக்கி விட்டுருவான். நம்ம ஊர்ல உள்ள கிராமத்தில் இருக்க மனிதன் பேப்பரை படுத்துட்டு சொல்லுவான், ஓஹோ யூக யோக்கியதையே இப்படிதான் இருக்கோ, புரிஞ்சு போச்சு, இன்னால் இல்லா இவை இன்னாலே. நமக்கு மேலே இருப்பவர்களை பற்றி ஒரு மரியாதை, ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கிறது நம்மளுக்கு, அவங்க தான் நமக்கு, நம்ம அவங்களிடத்துல கொஸ்டினபிள், நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும்னு. ஆனா அந்த மரியாதையை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டாங்கன்னா மரியாதை போயிருச்சு. அப்போ உலகம் எல்லாமே டயக்ராமபிள், ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதி, அவருக்கென்று உள்ள ஒரு ஸ்டேஜை ஏற்படுத்தி வச்சிருக்கான். இது அல்லாஹ் கொடுத்த நேமத்து. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம எங்க இருக்கோம், இப்ப அவரவர்களுக்கு தெரியும் நம்முடைய குடும்பத்தாரிடையே நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய சமூகத்திலே நம்முடைய அங்கீகாரம் என்ன, நாம் எங்கே இருக்கிறோம். அந்த அங்கீகாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு மனுஷன் பல வழிகளை முயற்சிக்கிறான். இன்னைக்கு மனிதனுடைய எல்லா முயற்சிகளும், அவனுடைய ஓடுதல், ஆடுதல், படித்தல், இடித்தல் எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்தில் என்னுடைய அங்கீகாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய பதவிகள், என்னுடைய பட்டங்கள், நான் இருக்கிற நிலைமைகள், தகுதி உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு தகுதியை உயர்த்து கொடுக்கிறான், அல்லாஹ் நினைக்காதவர்களுக்கு இறக்கி கொடுத்துட்டே இருக்கான். தகுதிகள் உயர்ந்து போனாலும் கூட மக்களுடைய மனதிலே இடம் பிடிப்பதை அல்லாஹ் தன்னுடைய கரத்திலே வச்சுக்கான். இது ஒரு நேரம். அதற்கு அடுத்து இல்மு, அறிவு இருக்கிறது, அது மிகப்பெரிய நியமத்து. அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துகள்ல மிகப்பெரிய நியமத்து அறிவு, ஹிக்மத். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற நிர்வாக திறமை, ஆட்சி திறமை, அதிகார திறமை, எதையும் எப்படி கையாள வேண்டும் என்று நினைக்கிற திறமை, குர்ஆனை புரிந்து கொள்ளுகிற திறமை, மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளுகிற திறன் இருக்கிறதே, இதெல்லாம் அல்லாஹ் தான் விருப்பப்பட்டவர்களுக்கு கொடுப்பது. இதுலயும் ஸ்டேஜ். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா பிறக்க வைக்கிறான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு கொடுத்த நேமத்து. அல்லாஹு தஆலா நம்மளை நல்ல குடும்பத்திலே பிறக்க வைத்திருக்கிறானே, பெரிய நேமத். ஒரு விபச்சாரிக்கு மகனாக பிறந்திருந்தால் சமுதாயத்திலே நாம் எங்க இருப்போம் என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எங்க இருப்போம், எவனுக்கு பிறந்தவனோ, நாம் நினைத்துக் கொண்டு பிறந்தோமா? ஏனென்று கேட்டால் நிற்கும் போது அந்த இடத்திலே சமுதாயத்திலே உலகத்திலே போற்றி புகழப்படுகிற முஸ்லீம்களுடைய இதயத்திலே தங்குத்தான் எழுதப்பட வேண்டிய ஒரு உரையை அந்த இடத்திலே நிகழ்த்தினார்கள். அதில் சொன்னார்கள், இன்ன அம்பாலக்கும் வஅராதுக்கும் வஅம்புசுக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுருமத் யௌமிக்கும் முஹாதா. இன்றைய தினத்தினுடைய கண்ணியத்தை போன்று ஒரு மூமினுடைய ரத்தமும் அவனுடைய மானமும் அவனுடைய பொருளாதாரமும் இன்னொரு மூமினுக்கு ஹராம்னு சொன்னாங்க. ஒரு மூமினுடைய பொருளாதாரம், அவனுடைய உயிர், அவனுடைய மானம், இதெல்லாமே இன்னொரு மூமினுக்கு ஹராம். பொருளாதாரத்தை எடுக்கிறது வெளிப்படையா கூட தடுத்துக்கலாம். நப்சு உயிருடைய விஷயங்களும் மானத்துடைய விஷயங்களும் எங்க இருக்கு? இதனால இதுக்கு பேர் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வந்து நேமத்தை ஹக்கீகி வெளிப்படையில் பார்க்கப்படுகிற நேமத்துகள் இதெல்லாமே மானவி. இதெல்லாம் வெளிப்படையில பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தருக்கு எவ்வளவு தகுதி இருக்கு, இந்த பாய்க்கு இவ்வளவுதான் தகுதி, இங்க இருந்து ஒரு 100 அடியில் ஒரு 15 இடத்துல இருக்காருன்னு யாரும் லிஸ்ட் போட முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவரவர்கள் தகுதியை அவரை எதிர்பார்த்து எங்கெங்க உள்ளத்துல வச்சிருக்காங்களோ அது முடிவு செய்யப்பட்ட விஷயம். அதனால இதுக்கு பேர் மானவி. வெளிப்படையில தொட்டோ பார்த்தோ அல்லது நம்மளா நினைச்சு கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்க முடியாது. அதெல்லாம் இயற்கையிலே ஏற்படக்கூடியது. இது நியமத்து. நான் சொல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அம்பாலக்கும் ஆராதுக்கும் அலைக்கும் ஹராமும் கஹுருமத்தி யௌமிக்கும் ஆதா. அடுத்தவருடைய மானத்தை, ஒரு மூமினுடைய மானத்தை பறிப்பது இருக்கிறது, அதுவும் ஹராம். இஸ்லாத்துல பச்சை ஹராம்னு சொன்னாங்க, அதுவும் அன்றைய தினத்திலே. கஹுருமத்தி யௌமிக்கும் ஆதா. இன்றைய தினம் இஸ்லாத்தினுடைய வரலாறிலே அல்லாஹ்வினிடத்திலே எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அதே போன்ற மதிப்பு உங்களுடைய மானத்துக்கு இருக்கிறது. ஒரு மூமினுடைய மானத்தை நீங்கள் சமுதாயத்திலே கேவலப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினிடத்திலே மிகப்பெரிய குற்றத்திற்கால அறிக்கை. இப்ப மானத்தை கேவலப்படுத்துறது எப்படின்னு போய் கேட்டு வர முடியுமா, அளந்து பார்க்க முடியுமா? இது என்ன ஹராம் மாதிரி பொருள் எடுத்துக்கிறதா இல்ல விபச்சாரம் செய்யறதா? அப்போ திருக்குறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லும் போது சொன்னார்கள், மன் சத்தர முஃமினன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய குறையை இந்த இடத்திலே மறைக்கிறான், அல்லாஹ் அவனுடைய குறையை கியாமத்துடைய நாளிலே மறைக்கிறான் சொன்னாங்க. ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, தப்பான ஒரு விஷயம், மனிதர்களிடத்துல நடக்காததே அவர் நடத்திட்டு வந்துட்டாரு துணியால போய் எல்லாத்தையும் இருக்க. அப்போ சரி ரைட்டு, நம்மளால முடிஞ்சா கூப்பிட்டு சொல்லி அவரை திருத்தது இல்லை, அப்படி செய்யாதீங்கன்னு பாக்குறோம். அது இல்லாம கிடைச்ச உடனே டக டகன்னு அவர்த்து இந்த அந்த ஆள் வந்து இதுயா ஏ ஐயா ஆல் இந்திய ரேடியோ இவன்ட்ட சொல்லிவிட்டா போய் ஒரு புறம் சொல்லிட்டு வந்துடுவான்னு போய் வழுக்க டாயமா இதுக்கு நின்று ஒருத்தரை பத்தி அவரை கழுவி குடிச்சு அவரை இறக்கிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நம்முடைய குறைகளை எல்லாம் டார டாரா கழிச்சு போடுவான். நேற்று ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தேன், சாப்பிட போயிருக்கும் போது எதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தான் சும்மா, அதாவது ஒரு அறிவுரை மாதிரி, அதுல ஒரு 10-5 ஒரு 20 கிட்டத்தட்ட 20 வார்த்தைகள் ஆங்கிலத்தில ஒரு நல்ல நல்ல மொழிகளை எழுதியிருந்தான். சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய குறையை இந்த உலகத்தில் நீ மறத்தா என்று சொன்னால் எல்லாருக்கும் லைட்டு போட்டு காமிக்கிற அந்த இடத்துல அல்லாஹு தஆலா உன்னுடைய குறையை அசிங்கத்தை வெளிப்படுத்தி விடுவார். அதை யாரும் மறைக்க முடியாது. அது உனக்கு கொடுக்கப்படுகிற அதாபுகளை விட மிக மேலானது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், யாரை பத்தியும் பேசுறதில்ல. இப்படி எதையாவது அங்க போய் அப்படியே இவர் அப்படிங்க இப்படிங்கன்னு போனோம்னா நாளைக்கு அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி விடுவான். இது குற்றம் பிடிக்கப்பட வேண்டிய, இது வந்து நம்ம தண்ணி அடிக்கிறது மாதிரியோ அல்லது வேறு ஜினா செய்யறது மாதிரியோ இல்லை. இதெல்லாம் மாணவி உள்ளுக்குள்ள உள்ள விஷயங்கள், மனோநிலைகளை பொறுத்தது. அப்போ இதையும் இஸ்லாம் உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்கிறது. அப்போ இந்த விஷயத்தை பற்றி இந்த திருக்குறானுடைய ஆயத்தின் மூலமா நாம் பார்க்கும் போது தெரிகிறது, ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்றாவது வெளிப்படையான நியமத்துகள் அல்லாஹ் கொடுப்பது, ரெண்டாவது உள்ரங்கமான நியமத்துகள். அது மனிதனுக்கு அவனுடைய தகுதி ரீதியாக, கல்வி ரீதியாக, அவனுக்கு செய்கிற பறக்கத்து ரீதியாக, அவனை பிறக்க வைத்திருக்கிற குடும்ப ரீதியாக அல்லாஹ் கொடுக்கிற நியமத். இதற்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் நியமத்துக்கு. அப்ப அதுல சொல்றாங்க, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குடும்பத்தில் பிறக்க வைக்கிறானே இது பெரும் பாக்கியம். இன்னைக்கு நம்மள ஒரு கிறிஸ்டின் வீட்டுல கேட்க அமெரிக்காவில பிறக்க வச்சிருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய அறிவு அப்படித்தான் இருந்திருக்கும். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஹிதாயத்து பெற்று இருந்திருப்போம், இல்லைன்னா எங்க இருந்திருப்போம்? யோசிப்பாங்க எங்க இருந்திருந்திருப்போம். அதாவது குல்லு மௌலூதின் யூலது அலா பித்ரத்தில் இஸ்லாம் சொன்னாங்க ரசூல்லா. ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் பிறக்கிற போது இஸ்லாம் என்ற நேச்சர் அடிப்படையிலே தான் பிறந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை பெற்றெடுத்தவர்கள் அதை யகூதியாகவோ நசராணியாகவோ ஆக்கிதானி ஆக்குவது, நசராணி ஆக்குறது, யகூதி ஆக்குறது. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய நிலைமைகளில் பிறக்க வைத்தானே இது பெரிய நேமத்து. அதைத்தான் அல்லாஹ் முதல் நியமத்தை பத்தி தெளிவா பேசிட்டான். இந்த உலகத்தை உங்களுக்கென்றே நாம் படைத்தோம், உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறோம், வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, அதை நீ நினைச்சு பார்த்தாலும் படைக்க முடியாது, அல்லது நீ அதை படைக்கும் போது நீ கூட இல்லை, அதனால அதனுடைய ஹிஸ்டரி எப்படி படைக்கப்பட்டது என்ற விதத்தையும் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன்னு அழகிய வரலாறாக உலகம் படைக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்துட்டு இரண்டாவது நியமத்தை சொல்றான், நீ இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு காரணமாக இருந்த உன்னுடைய ஃபேமிலி, அதுவும் உனக்கு பெரிய நியமத்து, அந்த நியமத்தை எப்படி நாம் உருவாக்கினோம் என்பதையும் இந்த உலகத்திலே நாம் உனக்கு சொல்லித் தருகிறோம், நீ தெரிந்து கொள். என்று சொன்னால் உன்னுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே நாம் படைக்கிற போது நீ முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கல, அல்லது அதை வேறு ஏதாவது ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்து பார்த்து எழுதுவதற்கு முடியுமான்னு சொன்னா முடியாது, வரலாற்று ஆசிரியரும் உங்களுக்கு கிடையாது, படைத்தவன் நான் சொல்லிதான் நீ விளங்க முடியுமே தவிர உனக்கு தனிப்பட்ட முறையில விளங்குவதற்கு உரிமை இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இப்போது விளங்கிக்கள்னு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதிவிதா ஆதம் அவர்களுடைய வரலாறு இந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வரலாறுகள் பொதுவாக திருக்குர்ஆனுடைய பல்வேறு வரலாறுகள் கூறப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நபிமார்கள், பல்வேறு ஊர்களை பற்றிய வரலாறு, பல்வேறு மனிதர்களை பற்றிய வரலாறு கூறப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு எல்லாம் முதல் முதல் துவக்கமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறை கொண்டுதான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது. இதுவரை நம்ம எந்த வரலாறையும் சொல்லல, உலகத்தை பத்தி சொன்னா, வானத்தை பத்தி சொன்னா, பூமியை பத்தி சொன்னோம், ஆனா வரலாறை பத்தி இதுவரை நான் வாய் திறக்கவில்லை. இப்ப தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை கொண்டு, அந்த ஆதிபிதாவினுடைய வரலாறை கொண்டு முதலிலே குர்ஆனினுடைய வரலாற்றை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த நேரத்துல சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது சமுதாயத்தில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க விஷயம், இதை பத்தி அடிக்கடி சொல்லுவேன், வரலாறு என்பது சமூகத்தில எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று கேட்டால், ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு பங்கப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முழுமையும் பங்கப்படுத்தப்பட்டதற்கு அர்த்தமாக ஆகிவிடும். ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயமே பாதுகாக்கப்பட்டதற்கு அது ஈடாகிவிடும். இதை நான் சொல்லவில்லை, திருக்குறான் சொல்லித் தருகிறது. அதாவது நம்முடைய இந்த ஏகத்துவத்தினுடைய தந்தையாக இருந்த ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இரட்சகரிடத்தில் கேட்கும் போது ஒரு நாள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு துவா கேட்டாங்க, வஜஅலனி லிஸான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன்னாங்க, வஜஅலனி லிஸான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏ ரப்பே நீ என்னை ஆக்கி அருள்வாயாக, வஜஅலனி லிஸான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன், என்னுடைய வரலாறை அப்பழுக்கற்ற வரலாறாக, நான் எப்படி நடந்து கொண்டேனோ அப்படியே கியாமத்து வர வரையும் ஆக்கி வச்சிருன்னு கேட்டாங்க. இதுக்கு நம்ம பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கோம், ஒரு நபிக்கு அப்படி கேட்கணும்னு தேவையும் கிடையாது, வரலாறை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய உரிமை, எப்படி நான் போகணும். ஆனா கேட்டாங்க, எதுக்கு, அல்லாஹ் உலக மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி கேட்க வைத்தாங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னுடைய வரலாறை ஆக்கி வை, கூட குறைச்சு ஏற்றக்கூடாது எவனும். என்ன கேட்டா, இன்னைக்கு பொதுவாக நாம் வரலாறுகளை பார்ப்போம், ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது, இந்தியாவிலே டெல்லியிலே ஒரு இடத்திலே கற்பழிப்பு நடக்கிறது, இன்னைக்கு அதான் அதிகமா எந்த பேப்பரை திறந்தாலும் அதான் இருக்கான். தமிழகத்தில் எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் மாலை காலை பத்திரிகைகள் கிட்டத்தட்ட 5 பத்திரிகை 6 பத்திரிகை இருக்கு, 6 பத்திரிகையும் வாங்கி படிங்க, எல்லா நியூஸும் ஒன்னாவா இருக்கு, 6 பத்திரிகை. நேற்று ஒன்னு எழுதியிருப்பான், ஆனா அதை கொண்டு வந்த விதங்கள் இருக்கிறதே அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர், அந்த செய்தியை கோர்வு செய்தவருடைய சிந்தனை, அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு தோதுவாக அந்த வரலாறுகள் அங்கங்கு மாற்றப்பட்டிருக்கும். டெய்லி நம்ம இன்னைக்கு நடக்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதை எழுதும் போது அவன் ஒன்னு எழுதுவான், அவன் கொஞ்சம் கூட்டிக்குவான், இவன் கொஞ்சம் குறைச்சிக்குவான், அப்படி ஒரு என்ன, அப்பதானே எழுத முடியும் கதைகளை. வரலாறுனா சும்மா, அதாவது ஒரு நடந்த சம்பவத்தை சும்மா கற்பழிப்பு நடந்ததுன்னு எழுத முடியாது, அதுக்கு ஒரு பாரா கட்டி ஒரு பத்தி கட்டி 4 காலத்தை அதுல இறங்கணும், உள்ள இறங்கணும்னா என்ன செய்யணும், 5-6 சேர்க்கணும், இது எப்படி போயிட்டு இருக்கும் போது அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன செய்யணும், தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களையும் சேர்க்க வேண்டி இருக்கும். ஒரு நண்பர் சொல்லும் போது அழகாக சொன்னாரு, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போனேங்க, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் உடனே அவன் சொன்ன, உனக்கு வயிற்றுல என்னெந்த பிரச்சனை இருக்கு, சரி சொல்லிட்டு மாத்திரை வாங்கியாச்சு, லிஸ்ட் மாத்திரை சாப்பிட்டேன், திரும்ப நல்லா போறது மாதிரி தெரியல, என்ன பண்றது, ஸ்பெஷலிஸ்ட போனா, சரி சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட போனேன், அவன் பார்த்து அவன் ஒரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தான், வந்து சரி நான் அதை மாத்திரை நல்லா போல, நீங்க இந்த இவர்கிட்ட போனா நல்லா போயிருக்கணும் ஒருத்தனை காட்டினான். அந்த டாக்டர்களின் போனங்கள் 10 பேரும் ஒவ்வொரு விதமா, 10 பேருக்கு ஒரு ஆளு முன்னாடி உள்ளவனோட சீக்கிரம் சாவறான், அவனோட சேர்ந்து வர்றான், 10 பேருக்கு ஒரே ஒரு ஆளு, முன்னாடி எந்த டாக்டர் கருத்து சொன்னாலும் அதுல ஒரே ஒரு ஆள், அப்ப 30 பேர்ல 3 பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் வேரி ஆகுறாங்க, டிஃபர் ஆகுறாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கருத்து ஒன்னாவது. கண்ணால பாக்குற டாக்டர், ஒரே உடம்ப பாக்குற டாக்டர் இத்தனை கருத்து சொன்ன அப்படின்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர்களுடைய கண்ணோட்டங்கள் நீதிகள் எப்படி இருந்திருக்கும்? அப்ப அல்லாஹ் எந்த வரலாற்று ஆசிரியரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எழுதல. அப்ப இன்னைக்கு கிரியேஷன் ஒண்ணு இல்ல, கம்ப்யூட்டர்ல போய் கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அல்லது ஏதாவது கிரியேஷன் ஆஃப் த ஹியூமனிட்டி ஹியூமன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு பெரிய இதை எழுதி வச்சிருக்கோம். மனுஷன் எப்படி உருவானாங்கிற கதையை தான் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல படிக்கும் போது. அமீபா உருவாச்சுன்னா அதுக்கு பின்னாடி அப்படி உருவாச்சு இப்படி உருவாச்சு, ஒரு சில ஏரியிலேருந்து ரெண்டாச்சு, ரெண்டு மூணாச்சு, மூணு ஏழாச்சு, அப்புறம் அதுக்கு பின்னாடி குரங்காச்சு, குரங்கு மனிதனாச்சுன்னா கடைசியில குரங்கு மனிதனாச்சு. டார்வின் பரிணாம கொள்கைன்னு உலகத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தா ஒரு காலத்துல, பதில் சொல்றதுக்கு ஆளு இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை உடைச்சு நிரவி இருக்காரு அவர். ஆனா அல்லாஹ் தஆலா 1300 மாடு காணல அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் மண்டையில தட்டு தட்டு தட்டி போட்டான். அல்லாஹ் இப்ப கேக்குறான் இந்த ஆயத்திலே, அல்லாஹ் தஆலா கேட்கும் போது கேக்குறான், அவர்கள் நம்மை படைக்கும் போது கூட இருந்தானா யாராவது? கிரியேஷன் யாரு பண்ணது? நான் பண்ணேன். பண்ணும் போது கூட இருந்தானா? அப்ப யார் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. திருக்குறானினுடைய ஒரு ஆயத்திலே வரும்போது அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுகிறான், நஹ்னு நக்குசு அலைக நபஅஹுமுல் ஹக், அவர்களுடைய சத்திய வரலாறை நாம் சத்தியமாக சொல்லுகிறோம். இதிலே மாற்று கருத்து வேற்று கருத்து கூட குறைச்ச எதுவும் கிடையாது. அப்படி அப்படுக்கு இல்லாமல் என்ன நடந்ததோ டிட்டோ அப்படி இறக்குறோம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆயத்துல எல்லாம் சொன்னா நஹ்னு நக்குசு அலைக, அதாவது நாம் உமக்கு செய்தியை சொல்லுகிறோம், நபஅஹுமுல் ஹக்கு, தெளிவான செய்தி, பொய் புரட்டல் இல்லாத செய்தி. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா வரலாறுகளை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான், எதுக்கு வரலாறு சொல்லணும்? காரணத்தையும் சொல்றான். நம்ம ஊர்ல பொதுவா யாரும் பள்ளியாசலுக்கு வந்தா உட்கார மாட்டா சும்மா அன்னைக்கு. என்ன அப்படின்னு கேட்டா மூசா அலிகாம பத்தி பேசுவா, இல்லைன்னா இதாம தெரியாதாங்க நம்ம ஊர் அழிஞ்சா என்ன பேசுவான்னு. மூசா இதை ரெண்டை தவிர வேற என்னத்தான் பேச்சு கிழிச்சிட போறாரு அவரு. உங்க தெரித்து நம்ம வந்து சும்மா எல்லாம் கொடுத்து அவர் குத்துப்பாளை ஏறும்போது போய்க்கலாம். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி அழகாக சொல்லும் போது சொல்லுவார்கள், தன்னுடைய உரையிலே அழகாக சொல்லுவார்கள், இந்தியாவிலே தீன் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது உலமாக்களினுடைய மிகப்பெரிய சேவை. என்ன மற்ற கம்யூனிட்டிக்கு இருக்கிறது மாதிரி இந்த இதை வளர்க்கறதுக்கு என்று தபசீலார் எந்த ஒரு பேர் இயக்கங்களும் கிடையாது. காசு கொடுத்து யாரையும் உருவாக்கி விட்டு இன்னைக்கு மத்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பைபிள கையில் கொடுத்து விட்டு ரோடு ரோடான்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்துறானே அப்படிலாம் இந்த சமுதாயத்துல யாரும் கிடையாது. இந்தியாவிலே எவ்வளவு பிரச்சனைகள், அவன் வந்தா காதியானி வந்தா அவன் வந்தா எல்லாத்தையும் தட்டிட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டு பள்ளியாசலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உலமாக்களுடைய சேவை மிகப்பெரிய சேவை. தமிழகத்தில் அவர்கள் ஆற்றுகிற அந்த பிரசங்கள் மூலமாக என்ன எண்ணத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் சென்னையில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், முதல் நாள் ஒரு அறிக்கை வருது, ஒரு நண்பர் சொன்னாரு, மெட்ராஸில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து இஸ்லாத்தினுடைய எதிர்காலம் பற்றி அல்லது இஸ்லாம் என்ன எப்படி அதனுடைய எப்படி எப்படி எல்லாம் இன்றைய நவீன கொள்கைகளுக்கு தீர்ப்பளிக்கிறதுன்னு எவர் பேசினாரோ அவர் பேச்சு பூரா ரெக்கார்டிங் மெட்ராஸில். நான் இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தேன், வெளியே போலீஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னடா பாவி ரெக்கார்ட் பண்றான்னு கேட்டா, அப்புறம் தான் சொல்றாங்க இன்னைக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வருஷமா தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பல பேருடைய டேப் ரெக்கார்டு எடுத்துட்டு போய் வெளியே போட்டு கேட்டுருக்கான். அப்போ ஒரு ஆண்டா சொல்லும்போது சொன்னாரு, முதல் நாள் அரசாணையாக ஒரு செய்தியை அரசு வெளியிட்டு இருக்கிறது, மறுநாள் வெள்ளிக்கிழமை இந்த அழிச்சா பிடிச்சிட்டாரு, அதை பத்தி ஒரு ஒன்னே மணி நேரம் போட்டு டாக் டாக்னு டாக்கி முடிச்சிட்டாரு. ரெண்டு நாள் கழிச்சு வரும்போது அந்த அரசாணையில் இப்படி ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு இவர் எதை பத்தி பேசினாரோ அதை கொஞ்சம் தட்டி வருது. என்னடா கேட்டா, மேட்டர் நீ எது போகும், கம்யூனிட்டியை திருப்பி விடுறான், பிரச்சனை ஆகி போயிரும், நம்ம ஆட்சிக்கணும்னு டமார்னு மாத்திக்கணும். அந்த அரசு ஆணையே மாற்றப்படுகிறது, வெளியில வரும்போது செய்தி வருது. எப்படி அல்லாஹு தஆலா தமிழகத்தில் இருக்கிற எல்லா உலமாக்களையும் நீண்ட ஆயுசுள்ளவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும். பொருளாதார தேவைகளை அவர்களை தன்னிறைவு இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து அவர்களுடைய பொருளாதார திறமையை மென்மேலும் அல்லாஹ் வளர்த்து விட்டுருணும். அவர்களை சமுதாயத்திற்கென்றே அர்ப்பணிக்கிறவர்களாக ஆக்கிவிட வேண்டும். ஆமீன் சொல்லு. என்ன வந்து உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு பெரிய சீதேவி, கண்ணால பாத்தீங்க, நம்முடைய ரமலானிலே வந்த முஸ்தபா ஹஜரத் அவர்களும், அதே போன்று நம்முடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தொண்டி இது நம்முடைய சைபுத்தீன் ஹஜரத் அவர்களும் தமிழகத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள். சைபுதி நகரத்து என்னுடைய தகப்பனாரோடு ஒன்றாக படித்தவர்கள், என்னுடைய தந்தையின் ஸ்தானத்திலே உள்ளவர்கள். எப்படி இங்க பேசினாங்க, அவர்கள் சொன்ன விதங்கள் என்ன? இன்னைக்கு சமுதாயம் அப்படி பிளவுபட்டு போய் கொண்டிருக்கும் போது நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, புகார் இவனும் புகாரின்னு சொன்னா அவனும் புகார், இவனும் முஸ்லீம்களா அவனும் முஸ்லீம்களா, இவனும் தெரிவிதி அவனும் தெரிவிதி, என்ன சிறர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோமே, அழகா உன்னோடு புட்டு 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 வச்சுட்டு போயிட்டா. இன்னைக்கு இத்திமினான் நிம்மதியா பல கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அமல் செய்வதில் நிம்மதி. பல பேருக்கு என்கிட்ட வந்து சொல்லி அழுதாங்க, அல்லாஹு தஆலா இந்த ஆணினுடைய வயதை அதிகரிக்க வேண்டும்னு அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. எத்தனை பிரச்சனை இருக்கு, அப்படியே லேசா புட்டு புட்டு வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. சகோதரர்களை இப்படித்தான் அல்லாஹு தஆலா நம்ம ஊர்ல அழக்கிறதுன்னு சொன்னா காரணமான சொல்லிட்டாங்க. அப்ப அந்த உலமாக்கள் மாறி மாதிரி மாறி 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 எடுத்து சொன்ன அந்த வரலாறுகள் தான் இன்னைக்கு பல பேருடைய இதயத்தில் நிற்குது. இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஜெனரேஷனுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 60 வயசுல உள்ளவங்களை கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல தாளாட்டும் போதே பல பாடல்களை ஏற்றி உள்ள ஏற்றிருப்பாங்க. நான் சொல்லுவா ஆலயத்தில் அவங்களுடைய அத்தா பேர் என்ன பேர் சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு இன்னைக்கு பிறந்தவரை கேட்டால் தெரியாது. ஆனா அவங்களுக்கு பழைய ஆளுகளுக்கு அந்த பாட்டை ஏற்றி ஏற்றி நான் சொல்லுவா ஆலயத்தில் அத்தா அவங்க அம்மா இவ ஆமினா அம்மா பிறந்த இடம் மதினா போன இடம் அக்கா இப்படி சொல்லி 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஏறி போச்சு உள்ள 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 அப்படியே உட்கார்ந்துருச்சு இதயத்தில். ஏன் இது அவர்களாக செய்யவில்லை, இஸ்லாம் சொல்லி தருகிறது செய்யுங்க. ஆனா சில வரலாறுகளை பாதுகாக்காமல் நாம் விட்டதனால் இன்னைக்கு இந்தியால சரியா வாங்கிட்டு இருக்கா. அடி அவன் செஞ்சவன மட்டும் ஆர்எஸ்எஸ் காரன் வந்து மாத்தனவன மட்டும் கேன்னு குதிக்கிறோம், ஏ அப்படி செஞ்சு போட்டான் இப்படி செஞ்சு போட்டான் ரோட்டுக்கு வாங்க போராட்டம் பண்ணுவான். ஆனா அதுவரை இருந்துச்சு தெரியுமா, 1500 ஆண்டுகள் முகலாயருடைய ஆட்சி நடந்ததுன்னு தெரியும். முகலாய மன்னன் 4-10 பேர் சொல்லுங்க, ஒரு ஆளுங்க கேட்டா தெரியுமா? தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன நடந்துச்சு, அதனுடைய முக்கியமான ஆள்கள் யாரு, அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அவன் உட்கார்ந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு இப்பவே வந்துட்டு இருக்கான் ஆர்எஸ்எஸ் காரன். உபதேசங்களை புரிந்து கொண்டே இருங்கள், இந்த வரலாறை சொல்லிக் கொண்டே இருங்கள், அவர்கள் சிந்தனை வரக்கூடும், அறிவு வரக்கூடும். லேசான விஷயம் அல்ல வரலாறுகள் என்பது, நம்முடைய சிந்தனையே மாற்றி அமைக்கக்கூடியது. பல வரலாறுகள் நமக்கு தெரியாது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தாத்தாரிய வரலாறை மட்டும் ஒருத்தன் முழுமையாக ஒரு இஸ்லாமியன் படித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை எங்கேயோ மாற்றி கொண்டு போய் விட்டுரும். என்ன தாத்தாரிய வரலாறு இருக்கிறதே, சமுதாயத்தினுடைய சாம்ராஜ்யத்தை அப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை புரட்டி போட்ட வரலாறு. ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு ஒரு ஆளு கூட முஸ்லீம் பாய் இல்லாம ஆக்கின வரலாறு அந்த தாத்தாரியர்களுடைய வரலாறு. செங்கீஸ்கான் அவருக்கு முன்னால் இருந்த அலாக்குவான் போன்ற தலைவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வருது வரலாற்று புத்தகங்களில் எழுதுகிறார்கள், மாதக்கணக்கிலே ரத்த ஆறு ஓடியது, ஆறினுடைய தண்ணிக்கு பதிலாக ரத்த ஆறு போச்சு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை கடக்கிறதுக்காக வேண்டி பாலம் அமைத்தார்கள், புத்தகத்திலே அமைத்தார்கள், உலமாக்கள் எழுதி வைத்த புத்தகத்தில் அமைச்சாங்க. இத்தனை பேருக்கு எதிரி ஸ்பெயின்ல இஸ்லாம் அளிக்கப்பட்டது, புரிஞ்சு போச்சு. டிமாலிஷ் ஆகலாம், ஒரு ஆள் இல்லாம ஆகலாம். இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கமா? நபிமார்களுடைய வரலாறை தெரிவது போன்று இன்னைக்கு அதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியறது வேண்டும். இன்னைக்கு குதுஸ் எங்க கையை விட்டு போயிருச்சு, பைத்துல் முகத்தஸ் எல்லா இடத்திலையும் அதற்கென்று துவாக்கள், மக்காவிலே மதினால எங்க போனாலும் யாரெல்லாம் எங்களுக்கு பைத்துல் முகத்தஸ் மீட்டு கொடுத்தர் என்று துவாக்கள் பயங்கரமாக செய்யும். பைத்துல் முகத்தஸ் எங்க இருந்து வந்துச்சு, எத்தனை தடவை கொடுத்துருக்காங்கன்னாலும் தெரியுமா? பைத்துல் முகத்தஸ் இதுவரையும் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எதுவும் தேஞ்சு போதா அறிவு? இதெல்லாம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் பூண்டுதல் நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். பைத்துல் முகத்தஸ் பத்தி சொல்றாங்களே ஆலிஞ்சா, இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஆளு எப்படி பிடிச்சான், வரலாறு என்ன, ஏன் பிடிச்சான் அப்படின்னா என்னைக்காவது நம்மளே ஆலிஞ்சா போய் கேட்டிருக்கோமா? நம்ம தரங்க நிர்பந்தப்படுத்தணும். அந்த நிர்பந்தத்தை அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையை தாவூத் அலியத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னா மறுநாள் காலையில் எல்லாத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சு முழு வரலாறு பைத்துல் முகத்தஸ் பத்தி சொல்லிடுவான். சலாவுத்தீன் அய்யூபிலாம் யாரு, இதுகெல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள், நம்ம தானே கேட்கணும். அங்க போய் மட்டும் மக்கள் என்ன பைத்துல் முகத்தஸ் அடிக்கிட்டு பைத்துல் முகத்தஸ்ங்கிற வார்த்தை தவிர அடுத்த வார்த்தை தெரியாது, அது எப்படி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. சோதர்களை தூண்டுதல் வேண்டும். இப்படி இருந்தோம் என்று சொன்னால் எப்படி நம்ம தமிழகத்துல, அது குறிப்பாக இந்தியாவிலே நம்முடைய வரலாறுகளை எல்லாம் மாற்றி அடிச்சு ஒழிச்சு எல்லாத்தையும் மாத்தி இங்க நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் அன்னைக்கு இந்த கருத்தை அடிக்கடி நான் குறிப்பிட வழக்கம் கிட்டத்தட்ட 1890 என்று நினைக்கிறேன். அந்த நேரத்துல டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அது என்ன அப்படின்னு சொன்னா ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிற ஒரு ஒரு அங்கம், அது ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கிற இடம், அதுக்கு பேரு அதாவது ப்ராஜெக்ட் சப்மிட்டேஷன் பேப்பர் எழுதுவாங்க. ரெண்டு மூணு தலைப்புகள்ல ஒரு பத்து பேர் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியை பற்றியோ அல்லது எதை பற்றியோ ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல கூடியிருந்து பேப்பர் சப்மிட்டேஷன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வரங்கு அந்த டெல்லியில நடந்தது. அப்ப வரலாறுகளை பற்றி ஆய்வரங்காக அந்த அரங்கு இருந்தது. அதுல ஒருத்தர் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணாரு. இங்க இருக்கக்கூடிய அந்த கல் தூவி இருக்கிறது அல்லவா டெல்லியிலே, அது மாற்றார்களுக்குரியது, இந்து சாம்ராஜ்யத்திற்குரியதுன்னு சொன்னாரு. வேற ஒரு அரசன் வந்து கேட்டலாம் அப்படின்னு. இவங்க நாலு ரூமுக்குள்ள உட்காந்து உள்ள சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வரலாறு கெசட்ல ஏற்றப்பட்டுச்சு, உள்ள ஏத்தி பப்ளிக் லைப்ரரியில வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து படிக்கிறவனுக்கு என்ன தெரியும், ஆகா இது ஏதோ பிரச்சனைக்குரியது, உங்களுக்கு இது நம்ம ஆளுகளுக்குரியதல்ல அப்படின்ட்டுருவான். என்ன மெட்ராஸ்ல இருக்கு அந்த இது பேர் என்ன, கல்தூபி குத்துப் மீனார். குத்துபுதீன் ஐபக் கட்டினார்னு வரலாறு சொல்லிட்டு இருக்கு, இதுவரையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்றான் குத்துபுதீன் ஐபக்னா ஒரு ஆளே இல்லை அப்படி வரலாறுலே, ஆனா இதை கட்டினது வேற ஆள் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட்டம் போட்டு பேப்பர் இஷ்யூ பண்றான். அந்த வரலாறு ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி தங்களுடைய நிலைகள் எப்படி எல்லாம் இதை மாற்ற முடியுமோ, அதுல அந்த சின்ன இருந்துச்சு இந்த சின்ன இருந்துச்சுன்னு போட்டோ எடுத்து அதுல போட்டு இங்க பாருங்க இதுதான் நாங்க சொல்றதா கரெக்ட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் அடிப்படை இஸ்லாமிய வரலாறுகளை என்னன்னு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப திருக்குறள் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், نثبت به فؤادك وجاءك في هذا في هذا في هذا الحق وموعظة وذكرى للمؤمنين. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், பல நபிமார்களுடைய வரலாறுகளை ரசூலுமார்களுடைய வரலாறுகளை நபியே நாம் உங்களுக்கு சமர்ப்பித்தோம், உங்களுக்கு சொன்னோம், சொல்லி காட்டுவோம். இதன் மூலமாக உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, ஃபுஆதக் உங்களுடைய மனதை திடப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வரலாறுகள் சொல்லப்பட்டது. இது உங்களுக்கு உண்மையாக வந்தது, அதே போன்று உபதேசமாக வந்திருக்கிறது. இது முஃமின்களுக்கு நல்லுபதேசமாக வந்திருக்கிறது. ஒரு ஆயத்துல சொல்லும் போது நல்லுபதேசமாக வந்திருக்கிறது நல்லா சொல்றான், இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றான் அவர்களுடைய சிந்தனைகளை இந்த வரலாறுகள் தூண்டும். ஆகவே நாயகமே நீங்கள் வரலாறுகளை சொல்லுங்கள் அவர்களுக்கு. பக்சுசில் கசச, ஒரு வரலாறை பற்றி பேசும்போது அல்லாஹ் பேசுகிறான் அஹ்சனுல் கசஸ், வரலாறுகளிலே சிறந்த வரலாறு. குர்ஆன்ல இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்குங்க. அந்த வரலாற்றுக்கெல்லாம் முதன்மையாக ஆரம்பமாக இருக்கிற வரலாறு ஆதி மனிதர் ஆதி பிதா நம்முடைய ஆதம் பாபா அவர்களுடைய வரலாறை கொண்டு குர்ஆன் துவங்குகிறது. வரலாற்றை ஆரம்பிப்பதற்கு யாரை கொண்டு உலகத்தினுடைய வரலாறை அல்லாஹ் ஆரம்பித்தானோ அவர்களை கொண்டு குர்ஆனினுடைய வரலாறையும் ஆரம்பிக்கிறார். அவர்களை எப்படி படைத்தேன், அவருடைய கிரியேஷன். அப்போ இந்த ஆயத்துல பார்த்தோம் என்று சொன்னா நமக்கு பேர் செய்து போகும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வரலாறுகளை படிப்பது, வரலாறுகளை தெரிந்து கொள்வது. அடுத்தடுத்த காலங்கள் வர இருக்கிறது. அப்போ நம்முடைய நிலைமைகளை நாம் வரலாற்றின் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்க வேண்டும். நிறைய வரலாற்று புத்தகங்களை படிக்க வேண்டும். குறிப்பா நயன் சொல்லலாம், மக்காவுக்கு இதுக்கு உம்ராவுக்கு போயிருந்த போது பார்த்தா இது என்ன மலை சிறுத்து, உகதுமா உகதுன்னா அப்புறம் என்ன சிறுத்து பகதர் என்று கேட்க, உகதுனா என்ன போர் நடந்துச்சு, அப்ப போர்னா யார் அசத்து நின்னா இங்க உகது போரு, அது உகது போருங்கிறது தெரியும் எல்லாருக்கும், என்ன நடந்துச்சு அங்க பதில் போருங்கிறது தெரியும், பதில என்ன நடந்துச்சு என்ன அங்க நடந்துச்சு வரலாறு. இந்த கதைகளை இந்த வரலாறுகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒன்றும் ஒரு அதுக்குன்னு ஒரு அழகு வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. அது சம்பந்தமா நம்முடைய அது தஃப்ஸீருடைய கிதாபுகளில் எழுதும் போது எழுதுறாங்க, அல்லாம் பல்வேறு வரலாறுகளை திருக்குறான்ல சொன்னான். பொதுவா சொல்லும் போது ஃபிரௌனுடைய வரலாறு அடிக்கடி நமக்கு ஓதும் போதே ஓதுவாங்க, ஃபிரௌன் ஃபிரௌன் ஒரு ஓஹோ இது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லுகிற அந்த குகைவாசிகளை பற்றிய வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, துல்கர்னைன் என்று சொல்லுகிற உலகத்தையே ஆண்டு அவர்களுடைய வரலாறு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒட்டகம் குட்டி அந்த கொடுத்தான் அந்த வரலாறு, அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, நிர்வையிலே மோசடி செய்து மாற்றப்பட்ட அந்த கூட்டம், இப்படி பல வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்றான் பல வரலாறு. இது முக்கியமான ஒரு விஷயம், டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது ஃபிரௌன் ஃபிரௌன் சொல்லிட்டு விட்டுருவான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் லேசா கோடிங், அடுத்து இந்த நபி அந்த நபி அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் குர்ஆன். அதே மாதிரி இந்த தோட்டக்காரர்கள் பேச ஆரம்பிக்கும் போது தோட்டக்காரர்கள் மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்கிறான் தோட்டக்காரர்கள் என்ற வார்த்தை, அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர்கள். இவங்க யாரு என்னன்னு விளங்கணும் அப்படின்னு சொன்னா ஹதீஸின் பக்கம் நாம் திரும்பியாக வேண்டும். இப்ப இதே மாதிரி பல பேருடைய வரலாறை பேசும்போது பேரை மட்டும் அதை மட்டும் இதை மட்டும் அல்லாஹ் சொல்றான். இது ஏ அப்படிங்கிறதுக்கு தப்சீர்ல காரணம் எழுதினாங்க. ஏ தப்சீர்ல அழகான ஒரு குறிப்பை எழுதியிருந்தார்கள். இதற்கு பிறவும் மாண்டு போய் பல காலங்களாகி இன்னைக்கு பல பிறவனும் வந்து முடிச்சுட்டாங்க. பல பிறவன் வந்துட்டா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத்தனையோ பிறவன்கள் துணியாவில் வாழ்ந்துட்டாருதான். அதே மாதிரி ஆமானு தன்னுடைய செல்வத்தால் முடிகட்டி பறந்த அந்த ஆமானை போன்ற எத்தனையோ பேர் இன்னைக்கு துணியால இருந்துகிட்டு தான் இருக்கான். பிறவனுன்னா அவங்களுக்கு உதாரணமா இவ்வளவு கூட நீங்க பல பேர் பாத்துக்கலாம் துணியால பிறவனுக்கு. அதே மாதிரி அந்த மற்ற வரலாறுகள் எல்லாம் சாலியத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சும்மா இப்படி சொல்லிட்டான். ஆனா திருக்குறான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நெசப சாபித்து செஞ்சு சொல்லிச்சு, குடும்ப உறவுகளை நிலைப்படுத்தி சொன்ன வரலாறு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் யூக மோகனான யுவகர் இப்படி செஞ்சாருன்னு சொன்னான். வேற எந்த இடத்துல அல்லாஹ் உத்தால யூக மோகனான இவன் எங்கேயுமே போடல. பொதுப்படையான வரலாறுகள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் குடும்பத்தினுடைய உறவுகளை அதோடு இணைத்து சொல்லுகிற வரலாறு ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அது எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மரியம் இப்னு இம்ரான் என்ற ஒரு வரலாறை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் போது சொல்லுகிறான், மரியம் இப்னு இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தங்களுடைய கருப்பை காத்து கொண்டார்களே அந்த இம்ரானுடைய மகளான மரியம் என்று சொல்லுகிறார். அதை ஒட்டி அந்த மரியத்திற்கு பிறந்த மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது ஈசபுன்னு மரியம்னு சொல்றான். மற்ற எந்த இடத்திலையும் வரலாறுகளை சொல்லும் போது இன்னார் புள்ள இன்னார்னு சொல்லவே இல்லை, பொதுப்படையான வரலாறுகள். ஆனால் இந்த இடத்திற்கு மட்டும் குர்ஆன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்னார் மூலம் இன்னார்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? வரலாற்று ஆசிரியருடைய பார்வை அப்படி இருக்கும்போது ஏன் சொல்லணும்? அப்போ அதுக்கு அழகா விளக்கம் எழுதுறாங்க. நபிமார்களுடைய வரலாறு ஒரு பக்கத்து இருக்கு பொதுவா, மற்றவர்களுடைய வரலாறுகளை கண்ணுக்கு எதுக்கு இன்னைக்கு நம்ம பிறவனையும் ஹாமானையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வரலாறு இருக்கிறதே ஈசபின் மரியம். குர்ஆன் முதல் முதல்ல சொல்லிக் கொடுத்தது அரபுலகத்திலே எல்லார் பேரையும் தகப்பனோடு சேர்ப்பதுதான் அங்க அதுல நிலையா இருப்பான். ஒருத்தருடைய நெசப சொல்லணும் அப்படின்னு சொன்னா தகப்பனோடு சேர்த்து தான் சொல்லுவார்கள். இன்னைக்கு இன்சியலாக நம்ம நாட்டில யாருக்கு தகப்பன் இல்லையோ விபச்சாரத்திலே பிறந்த குழந்தைகளுக்கு தாய் பேரை போட்டுக்கலாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, தாய் பேரையும் போட்டு பேர் எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு நின்றுட்டு இருந்தான். உலகத்துல எங்கேயுமே அப்படி கிடையாது. சில நாடுகள்ல பேரே போடுறதுல இனிஷியலே போடுறதுல, இனிஷியல் இருக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு அங்கம். உன்னை உலகத்திலே அறிமுகப்படுத்தும் போது நீ வந்து ஒரு நல்லவனுக்கு பிறந்தவன் தான் என்று காண்பிக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். சாதாரண விஷயம் இல்ல. ஏ பி போட்டுக்கலாமே சும்மா இல்ல, யாரும் உங்களுக்கு ஏ இனிஷியல் போட்டுக்கும் போது சீனு போட்டுக்கா போட்டு விட்டுருவில யாராவது ஓங்கி ஒற்றே இழுப்பு இழுப்பி இல்ல, எனக்கு எப்படி சீனு போட்டேன்? ஏங்க சும்மா 24 எடுத்தன போட்டுக்க வேண்டியது, 27 எடுத்தீங்க. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது இந்த வரலாற்றில் எழுதும் போது எழுதுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே தந்தை இன்றி பிறந்தவர்கள் உலகத்திலே, மிகப்பெரிய சாதனை. அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவம் தான் யார் என்றால் என்ன, உலகத்திலே தன் தகப்பன் மூலமாகத்தான் குழந்தை வளர்க்கும் என்பது வரலாறு, அது சுன்னத்து, அது நடைமுறை. ஆனால் அதை இரட்சகன் தன்னுடைய மிகப்பெரிய அருளால் உடைத்துவிட்டு தாய்க்கு குழந்தை கொடுத்தான். உலகத்தில் தகப்பன் இல்லாமல் பிறந்த ஒரே குழந்தை. மற்ற வரலாறுகள்ல மோசடி பண்ணாலும் காப்பாத்திட்டு போயிடலாம், இந்த வரலாறுல மோசடி பண்ணிட்டாங்கன்னா பெரும் பிரச்சனையா. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், திருக்குறான்ல பேரை போட்டு சொன்னான். ஈசபனு மரியம், மரியமினுடைய குமாரரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களோடு மட்டும் திருக்குறான் இருக்கவில்லை, அந்த மரியமினுடைய தகப்பனார் யார் என்பதையும் சாபித்து செய்வதற்கு நல்ல குடும்பத்திலே வந்தவர்கள் என்பதற்கு உடனே சொன்னான், மரியம் எதனத்த இம்ரான் அல்லத்தி, இம்ரான் என்பவருடைய மகளான மரியம் என்று சொன்ன. அப்ப எவ்வளவு பெரிய அறிவை திருப்பின்னு பாருங்க, சாதாரணமா போற பக்கம் சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. என்று சொன்னால் பொதுவாக அரபு குலத்திலே அந்த பெயருக்கென்று அதே போன்று நெசப் என்று சொல்லுகிற அந்த வம்சாவளிக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. எந்த ஒரு குடும்பத்திலே கிட்டத்தட்ட 60 பேர் 40 பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்க அத்தா இஸ்மாயில் குணும் முன்னாடி போடுவாரு, அதுக்கு பின்னாடி அப்துஷக்கூர் குணும் முகமது முஸ்தபாய் குணும் இப்படியே போட்டுக்கிட்டே போவார். ஒரு 60 தலைமுறையை சொல்லுவார். இன்னைக்கு போய் இன்னைக்கு நம்ம சவுதியில இருக்கக்கூடிய அரபுகளை சந்திச்சு பேசினாலும் கூட யாரும் தான் பேரை மட்டும் சொல்லிட்டு விடுறதில்லை, தன்னுடைய தகப்பனார் பேரையும் அதுக்கு முன்னாடி உள்ள பேரையும் முடிஞ்ச சேர்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடத்திலே குலப்பெருமையாக கருதப்பட்ட விஷயம் நெசபு, அவருடைய வம்சாவளி. அப்ப அதிலே பாதிப்பை வரலாற்றிலே ஏற்படுத்தி விட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை ஆய்வுங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கையாண்டிருக்கிற வரலாற்று ஆசிரியர்களையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற விஷயம் இருக்கிறதே மரியம் இப்னு இம்ரான் அல்லதி. அல்லாஹ் சொன்ன அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயை குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம். அதே போன்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் அடிக்கடி சொல்லுகிற கருத்து இன்றைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த வரலாறிலே எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறை மொத்தமாக கொடுத்தவர்கள் நம்முடைய ஹதீஸுக்களை மேதைகள். நம்ம இவங்க அதற்கு பேசும்போது பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு அறிவு கடல் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த அதை உதாரணம் காட்டி சொல்லுகிறேன், அவ்வளவு பெரிய வரலாறுகளை கொடுத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா பிரச்சனைகள் மாறிவிடக் கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், என்னைக்கு வந்து நம்முடைய பாபர் மசூதி பிரச்சனை வந்துச்சோ, பாபர் மசூதி பிரச்சனைன்னு எழுதுனான், கொஞ்ச நாள் கழிச்சு பாபர் மசூதி அயோத்தி பிரச்சனையே எழுதுனான், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அந்த அயோத்தி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி அயோத்தி இது ராம ஜென்மபூமி பாபரி மசூதி பிரச்சனையே பத்திரிகை எழுதிட்டு இருந்தான். இப்படி ராம ஜென்மபூமி பாபரி மசூதியில கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அப்படின்னு சொன்னா, ராம ஜென்மபூமியும் தூக்கணும், அயோத்தியும் இதையும் பாபரி மசூதியும் தூக்கணும், அயோத்தி பிரச்சனையும் எழுத ஆரம்பித்தான். முடிஞ்சு போச்சா, பள்ளியாத்திரம் கிடையாது, கோயிலும் கிடையாதுதான். மூளைச்சலவை, வரலாறுகளை இடிப்படி இருட்டடிப்பு செய்வது என்பது இதுதான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புள்ள படிச்சுன்னா அயோத்தியில பிறந்து ஏதோ அடிச்சுக்கிட்டு நின்று பாயும் நடத்துக்கும். பள்ளியாசன பேர் இருந்தா தானே பிரச்சனை வரும். பாபர் மசூதின்னா மசூதிக்குள்ள ஏதோ பிரச்சனையானு மண்டையில தட்டும், இல்ல அயோத்தி பிரச்சனைன்னு ஆயிரம் பேர் அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா டெல்லி பிரச்சனைன்னு சொல்லலாம். அவங்களுடைய ஃபார்வர்ட் திங்கிங், அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர்கள் முன்னாடி போறாங்க அப்படின்னு பாக்கணும். இன்னும் ஒருத்தர் சொல்லும் போது அன்னைக்கு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, டெல்லியினுடைய பல்வேறு நூலகங்களை இன்னும் அரசு சீலிட்டு மூடி இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆளுகளை பத்தி நிறைய விஷயம் உள்ள கிடக்கு, அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு அப்படின்னு சொன்னா ஏ நாங்கெல்லாம் யார் யார் நம்ம ஆள் கேட்டுருவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி பல்வேறு லைப்ரரிகள் நூலகங்கள் அங்கே சீலிட்டு அரசாங்கத்திடத்தில் முத்திரை வைக்கப்பட்டிருக்கு, உள்ள விட மாட்டான். போனா வெளியில இருந்து பார்க்கலாம், அருங்காட்சியகம் வெளியில இருந்து பார்த்துக்க வேண்டியதுதான். சகோதரர்களே, இந்த நிலைமையில நம்மளும் அதே அவனுக்கு தோதும், அவன் சொல்லாமே நாங்க இருந்துக்கிறையா, நீ என்ன பிரச்சனை, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்லாமே நாங்க அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னா. அதனால குர்ஆன் ஆரம்பிக்கிற இந்த வரலாறு இருக்கிறதே அழகான வரலாறை சொல்லி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறை சொல்லி ஆரம்பித்தான். இப்ப இந்த வரலாறு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குர்ஆன் நமக்கு இப்ப சொல்லி தந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வரலாறுகளை பற்றி சொல்லுவதற்கு இந்த வரலாறை அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கும். ஹதீஸ்ல சொல்லும் போது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் லி ஆதம், குல்லுக்கும் லி ஆதம் வ ஆதம் மின் துராப். இன்னொரு இடத்துல வரும்போது இன்னொரு வாசகத்தில் வருகிறது, குல்லுக்கும் பனி ஆதம் வ ஆதம வ குலிக ஆதம் ஃபி துராப். எல்லா மனிதர்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆதமுக்கு சொந்தக்காரர்கள், ஆனால் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் போது அந்த வார்த்தைகள் வருகிறது, அப்படி வருகிறது, குல்லுக்கும் குல்லுக்கும் பனி ஆதம், உங்களிலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆதத்தினுடைய மக்கள் தான், ஆதத்தினுடைய ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய மக்கள் தான். ஆதம் குலிக்க பித்துரா, ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். அவ்வளவு பெரிய விஷயங்க. இப்ப ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை எடுத்து இந்த குரான் சொல்ல ஆரம்பிக்கிற போது அதுல நமக்கு எத்தனை விஷயம் அப்படின்னு கிடைக்குதுன்னு பார்த்தா, முதல்ல ஆதம் அலைஹி ஸலாம் மனிதராகத்தான் படைக்கப்பட்டார்கள். இது ஒரு விஷயம் கிடைக்குது. இன்னைக்கு அவன் சொல்றான்ல குரங்கிலேந்து வந்தாருன்னு. அடுத்து இரண்டாவது சொன்னார்கள் அல்லவா, அந்த ஜீன்கள் மூலமாக பரிமாற்றம் பரிணாமம் ஏற்பட்டு பரிணாம வளர்ச்சின்னு ஒரு மண்ணும் கிடையாது. அல்லாஹு தஆலா சொன்னா மண்ணால படைச்சேன். முதல் மனிதரை ஆதி மனிதரை படைக்கிற போது மண்ணால் படைக்கப்பட்டார்கள், வேற எதுவும் இல்லை. அப்போ இந்த வரலாறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விஷயங்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். என்ன சொன்னா, மலாயிக்கத்து மாறிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், நான் மனிதர்களை படைக்கப் போகிறேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உடனே அவங்க சொன்னாங்க, அவர்கள் இந்த உலகத்திலே பசாது பண்ணுவாங்க, இரத்தத்தை ஓட்டுவார்களே, அப்படிப்பட்டவர்களையா யாரெல்லாம் நீ படைக்கப் போகிறான்னு திரும்ப ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப இந்த ஆயத்து சமுதாயத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆயத்து, தப்சீர் செய்வோரிடத்திலே வியாக்கியானிகளிடத்துல இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஆயத்தாகவும் இருக்கிறது. எப்படி அல்லாட்ட போய் அவங்க கேள்வி கேட்க முடியும், மலக்குமார்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அல்லாஹ்விடத்துல, நம்மளே கேட்போம் இல்லையா. மலக்குமார்கள் அல்லாஹினுடைய படைப்பினம், அல்லாஹினுடைய படைப்பினம் அல்லாஹ் கேட்கும் போது அவங்களே நீ படைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு. அப்ப இதுல பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதுல மலக்குமார்கள் ஏன் கேட்டார்கள் என்பதையும் அந்த இடத்திலே அதுல தஃசீல தெளிவா எழுதியிருக்காங்க, ஏன் கேள்வி கேட்டார்கள் மலக்குமார்கள் அல்லாஹின் இடத்துல. இதுல ரெண்டு மூணு கருத்து எழுதுறாங்க, நமக்கு நல்ல நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக இருக்கிற ஆயத்துக்கள் சில கருத்துக்கள் அதுல வருகிறது. என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை சொன்னாங்க அவங்க அல்லாட்ட கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பின்னாடி உள்ள ஆயத்தை பின்னாடி உள்ள வரியை பார்த்துட்டு முன்னாடி பார்த்தோம்னா அது விளங்கிக்கும். பின்னாடி அவங்க சொன்னாங்க, நஹனு நுகத்திசு பிஹம்திக, நாங்கள் உங்களை புகழுகிறோம், நாங்கள் யாரப்பே உங்களை புகழ்ந்து உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு கேட்டாங்க. அதை வச்சு தப்சீர்ல உள்ளவங்க எழுதுறாங்க, மனிதனையா அல்லாஹ் படைக்க போகிறாய், நீ ஹாலிக்கு நீ படைச்சவேங்கிறத மறந்துட்டு துணியால போய் சேட்ட வேண்டியிருக்கானா, உனக்கு தான் நாங்க இருக்கமே. கேப்பம்ல, இப்படி ஒரு ஆலையாங்க வேலைக்கு எடுக்க போகிறீ, அந்த வேலையை நான் சார் சேர்த்து பார்ப்பேன்ல, இந்த வீட்டுல நான் அமீனாக இல்லையா, இந்த அலுவலகத்துல நான் தானே பொறுப்புதாரியாக, உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்க மனசு கோணாம நடந்துக்கிறேன், ஏன் அப்படி இன்னொருத்தனை எடுத்து அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாது, காசை சுருட்டிக்கிட்டு போயிட்டானா யாருங்க கேட்க முடியும். இது வந்து முதலாளிய எதிர்த்து பேசுறது கிடையாது, தன்னுடைய நிலைமை எழுப்பு, நாங்களே உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன உனக்கு தேவை, அது ஹலீஃபா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாக்கணும், மலக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வினுடைய ஏவலாளிகள், அல்லாஹு தஆலா அவர்களை படைத்தான். ஹதீஸ்களில் வரும் போது வருகிறது, அதுக்கு பின்னாடி உலகம் எப்படி படைக்கப்பட்டதோ, அதுக்கு உலகத்தை அல்லாஹு தஆலா படைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அழகான ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இது, படித்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. துஹியத்தில் அரபு மின் மக்கா, இப்னு கதீருடைய இந்த ஹதீஸ்ல வருகிறது, இப்னு கதீர் அவர்கள் தன்னுடைய தஃப்சீர்ல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அபி ஹாத்தம் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி அறிவிக்க இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய ராவியாக அவர்கள் இருக்கிறார்கள், அறிவிப்பாளராக இந்த ஹதீஸிலே வருகிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஹியத்தில் அர்து மின் மக்கா. மக்காவில் இருந்துதான் உலகத்தினுடைய படைப்பு துவங்கியது. துஹியத் என்று சொன்னால் நீட்டுவது என்று அர்த்தம், ஒரு பொருளை விரிக்கிறது இருக்குல்லவா, அதுக்கு பேரு துஹியத்து என்ற வார்த்தை. தஹா என்று சொன்னால் தஹாஹா என்ற வார்த்தையை பல தடவை கேட்டிருப்போம், தஹாஹா என்று சொன்னால் அதை செவ்வைப்படுத்தினான் சீர்படுத்தினான் அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு நைட்ல வந்து கோதுமை ரொட்டி சாப்பிடுறோம், கோதுமைய மாவை பிசைஞ்சு உருண்டை உருண்டையா உருட்டி அந்த எந்த பிளேட்ல வச்சு தட்டுவோமோ அதுல வச்சாச்சு, உருண்டையா நின்றுகிட்டு இருக்கு. இப்ப அது கை வச்சு தட்டும் போது என்ன ஆகும், நடு இடம் அது, அதுக்கு பின் பிரிந்து போகிற இடங்கள் மற்ற இடங்கள். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஹியத்தில் அரது மின் மக்கா, மக்காவில் இருந்து தான் பூமியினுடைய விரிப்பு ஆரம்பமானது, பூமியை விரிச்சான். அவ்வளவு மன் தாபில் வைத்து அல் மலாஇகா, அதற்கு பின்னே அல்லாஹ்வுத்தாலா அந்த மக்காவில வைத்து முதல் முதல் ஆரம்பிச்ச இடம் இல்லையா, அங்கு தனக்கென்று ஒரு பள்ளியை நிர்ணயிப்பதற்கு வைத்து நிர்மாணம் செய்ய வைத்து அந்த மக்காவை சுற்றி மலக்குமார்களை கொண்டு ஆதியில் முதல் முதலிலே தவாப் செய்து வைத்தார். உலகத்தினுடைய மையப்பகுதியாக இருப்பது மரம் மக்கா என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஜியோலஜிக்கல் போட்டு சொல்றான் முக்கியம் சென்டர் பிளேஸ்ல வருது. அப்ப அங்கிருந்து துவங்கப்பட்டதே அங்கே இருந்தானே, 1500 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாலே, மாவை வச்சு அமைக்கி துவங்கணும்னா அந்த எப்படி இடம் எப்படி இருக்கும், அதுதான் நடுப்பகுதி, அதிலிருந்து போகிற பகுதிகள் எல்லாம் பிரிந்த பகுதி, சுத்தி இருக்கிற பகுதி, தெளிவா சொல்லிட்டு போயிட்டா ஹதீஸ்ல. அப்ப துஹியத்தில் அருந்து மின் மக்கா, மக்காவில் இருந்து உலகம் நீட்டப்பட்டது, அம்பது மண் தாஃபில் வைத்தி அல் மலாஇகா, அந்த வைத்தை அல்லாஹ்வினுடைய அந்த புனிதமான அந்த இல்லத்தை முதல் முதலிலே தவாப் செய்தவர்கள் மலக்குமார்களாக இருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. அப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம், ஹலீஃபா என்று சொன்னால் யார், ஹலீஃபா பிரதிநிதி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஹலீஃபாங்கிறது. இப்போ மலக்குமார்களுக்கு இந்த வார்த்தை சொன்னவுடன் ஹலீஃபாவாக நான் ஏற்படுத்த போகிறேன். இப்போ மலக்குமார்கள் கேட்டாங்க, யாரு, நாங்க உன்னை அணுதினமும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்களில் வருகிறது, சுப்பூஹும் குத்தூசும், அல்லாஹ் நீ வந்து ரொம்ப பரிசுத்தமானவன், நீ எந்த குறை அடுக்கு அடுக்காறு இழுக்கு எல்லாத்தையும் விட்டும் சுத்தத்திலே மிக பரிசுத்தம் நீ, நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் எதுக்கு இவங்க என்ன ஹலீஃபா, ஹலீஃபா என்று சொன்னால் பிரதிநிதி, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ரெப்ரசன்டேட்டிவ், அல்லாஹ்வினுடைய ஹலீஃபாக்கள் மனிதர்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துருக்கான் பாருங்க, சாதாரண இடம் இல்ல, என்னுடைய பிரதிநிதி என்று சொன்னார். மலக்குமார்கள் நாங்க இருக்கமே, ஏன் இந்த பாடம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் இந்த பாடத்தை நடத்த, திட்டம் போடப்பட்ட பாடம் ஏன் நடத்தினான்னா, மலக்குமார்களிடத்திலே ஒரு கொள்கை ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஒரு நினப்பு ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டா, மலக்குமார்கள் தங்களை நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அதாவது
சொல்ல
வருது. மலக்குமார்கள் தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தார்களா, லம் யக்லுகுல்லாஹு கல்கன் அக்ரம அலைஹி மின்னா வலா அலம, அல்லாஹு தஆலா ஒரு படைப்பை உலகத்திலே படைக்கவில்லை, நம்மை விட கண்ணியமானவர்களையோ நம்மளை விட அறிவிலே சிறந்தவர்களையோ சொல்லுவாங்க. அவங்க உள்ள பேசும் போது லம் யக்லுகுல்லாஹு கல்கன், அல்லாஹ் ஒரு படைப்பினத்தையும் படைக்கல, அக்ரம அலைஹி மின்னா நம்மை விட ரொம்ப சிறந்தவர்களாகவோ அல்லது வலா அலம நம்மை விட திறமையிலே அறிவிலே சிறந்தவர்களாக ஒருத்தரையும் படைக்கலன்னு. வார்த்தைகள் அல்லாவுக்கு என்னைக்கு பேசினாலும் பிடிக்காது. அதற்கு இங்க இருந்து பயான் பண்ணும்போது சொன்னாங்க, அதாவது மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திலே எழுந்து நின்றார்கள் பயான் செய்வதற்காக வேண்டி. இது வரலாறு ஹதீஸ் புத்தகத்தில் ரொம்ப சிறந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் சூரத்துல் கஃபில வருது. எந்திரிச்சு நின்று பயான் பண்ண நிற்கும் போது கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, யா மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களே உலகத்திலே சிறந்த அறிவாளி யாருன்னு கேட்டாரு. மூசா அலைஹி இஸ்லாம் இப்படி யோசிச்சாங்க, யோசிச்சு சொன்னாங்க, நம்ம தான் நபியா இருக்கும் இந்த காலத்துக்கு முழுக்க, இப்ப நம்மள தான் அல்லாஹ் தஆலா நிறைய ஹிக்மத் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்ட்டாங்க. நான் தான் இதுதான் சொன்னாங்க. உடனே அடுத்து அல்லாஹ் இறக்கிட்டான் கீழே மேலே இருந்தால, மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னீங்க, உங்களை விட வேறு ஒருவரை நாம் மேலே வைத்திருக்கிறோமே, உங்களை விட அறிவிலே சிறந்தவர்களை அல்லாஹ் இந்த மனுஷுக்கே தெரியாம சொல்லிட்டமே, அந்த ஆள் யாரு, நான் போய் படிச்சுட்டு அந்த வரலாறுகள் தனியா போகும். இப்படி எந்த இடத்துல வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா யாராவது பேசினாங்க அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் நம்ம தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ் உடனே ஒரே தட்டு தட்டிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தது தட்டு நல்ல, அது உலகத்திற்கு எடுத்துக்காட்டு, பல்வேறு ரகசியங்களை வெளிப்படுத்த. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் நம்ம அளவுகோல் வச்சு அவங்களும் கேட்டா இல்ல, அது ரகசியத்தை வெளிப்படுத்த அல்லாஹ் நடத்திய விஷயம், அதுலயே நம்ம தலையிடுவதற்கு. இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கெல்லாம் யார் தெரியும்ல, ஏதாவது சொன்னா நாங்கெல்லாம் இத 10 வருஷம் கொட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, என்ன மிஞ்சி அடுத்த செகண்ட் விழுவும் பாருங்க அடி, அதெல்லாம் மாணவி அடி. அதான் சொல்றோம், அந்த அடிகளை புரிந்து கொள்ள முடியாது, வெளியேந்து விளங்கிக் கொள்ள முடியாது, ஆனா செம்ம அடி அடிச்சு அடுத்து ஒரு திருத்தத்தை கொடுத்து உன்னை விட வயசுல கீழே அறிவுல கீழே ஒருத்தனை கூட வந்து மேல உட்கார வச்சு தட்டு தட்டு தட்டின பிறகுதான் குத்தி வருவாரு. இப்ப நம்மள கூட இன்னொரு பையன் கூட சின்ன பையன் கூட அறிவாளியா தான் இருக்கு, அப்படியே ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க, அது வேற பிரச்சனை. இப்ப ஏன் அப்படின்னு கேட்டா இது அங்கே பாடணும். இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்ல அக்ரம அலைஹி உங்களை விட கண்ணியத்தால் கூடியவர்களையும் நாம் உலகத்துல வச்சிருக்கோம், அறிவிலே உங்களை விட கூடியவர்களையும் நாம் உலகத்தில் வச்சிருக்கோம், காட்டேன் பாரு, அவங்க தான் என்னுடைய ஹலீஃபாக்கள், அல்லாஹ் சொன்னா அவர்கள் தான். அதனாலதான் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சொன்னான், அதாவது இன்னி ஜாயினுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக உலகத்திலே நான் அவர்களை ஆக்கப் போகிறேன். அப்போ ஹதீஸ்களை எழுதும்போது இப்னு கத்தீர் எழுதுறாங்க, இது அல்லாஹ் இடத்துல வழக்குமார்கள் சஜஷன் ஒரு கருத்தாகத்தான் சொன்னார்கள், கீழே 2-3 விஷயங்கள் வருது ஏன் ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்ப அதுல எழுதும் போது எழுதுறாங்க, அதற்கு பின்னால் அல்லாஹ் இன்றைய தினத்திலே மலக்குமார்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், என்ன அப்படின்னு சொன்னா காலையிலும் மாலையிலும் வந்து போகிறவன் முதப்பிராத்துல் அம்ர், அல்லாஹ்வினுடைய ஏவல்களை கொண்டு வருகிற மலக்குமார்கள் பல பேர்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான், அவர்களில பல பேர் காலையிலையும் சாயங்காலமும் வந்துட்டு வந்துட்டு போறாங்க, வந்துட்டு வந்துட்டு போகும்போது அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் கேட்கிறான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஹதீஸ்ல வருது. இது புகா, இது இப்னு கதீர் இல்ல, இப்னு கதீர் இமாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அது தபத்த ஃபி ஸஹீஹ், சஹீஹான நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஸஹீஹ் என்று அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னல் மலாயிக்கத்த இதா ஸஈதத், மலக்குமார்கள் மேலே அல்லாஹ்வின் இடத்திலே ஏறினார்கள் என்று சொன்னால், இல ரப்பி தஆலா அல்லாஹ்வின் இடத்திலே பி அமாலி இபாதிஹி, அடியார்களுடைய அமல்களை கொண்டு அல்லாஹ்வின் இடத்திலே மலக்குமார்கள் ஏறினார்கள் என்று சொன்னால், யஸ்அலுஹும் அல்லாஹ் அவரிடத்திலே கேட்கிறான், வஹு அலமு அல்லாஹ் தெரிந்த நிலையில், அல்லாஹ்வுக்கு தெரியாம என் அடியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா கேட்கல, அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வினுடைய இல்மை விட்டு இந்த உலகத்தில் எதுவும் மறையாது என்பது அதைதான் அல்லாஹ் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வினாடிகள் நாம் நினைத்து கொண்டிருக்கிற சர்ரு என்று சிறு என்று சொன்னால் ரகசியம் என்ற அர்த்தம், அஹ்பா என்று சொன்னால் பரம ரகசியம், உலகத்தில் எவருக்கும் தெரியாத ரகசியங்களையும் நம்முடைய இதயத்தில் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தெரிந்து கொள்ள யார்த்தையும் மனைவி மக்கள் நண்பர் பாப்பா புள்ள இவங்க எல்லார்ட்டையும் சொல்லாம சில கருத்துக்களை மனசுல வச்சிருப்போம். ஒருத்தருக்கு ஆசை இருக்கு, நான் அதான் அன்னைக்கு சொல்லும் போதே சொன்னேன், ஒருத்தருக்கு அதிகமாக இது இருக்கிற ஆசை என்னன்னா உணர்வுகள் ரீதியான மனிதருக்குரிய ஆசைகள், உணர்வுகள் ரீதியாக அதை கூட அல்லாஹ் தஆலா திருக்குறான்ல வெளிச்சம் போட்டு காட்டினா மனிதனுக்கு சில ஆசைகள் இருக்கும், சொல்லி அனுபவித்துக் கொள்ள முடியும், சொல்லி அனுபவிச்சுக்கலாம், சில ஆசைகள் இருக்கும் சொல்லவும் முடியாது, யார்கிட்ட சொன்னாலும் கலட்டிக்கிட்டு அடிப்பான்,
சில ஆசைகளை யார்ட்டாவது போய் சொன்னா மனுஷனாவே அதனால சொல்லவே முடியாது. அந்த ஆசைகள்லாம் அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது சொன்னா, அதற்கென்றே நாம் உங்களுக்கு அழகான ஊரிலியங்களை கொடுப்போம். ஒரு மூணு பொண்டாட்டி கட்டணும்னு ஒருத்தர் காசுங்க, இதை வீட்டுக்கார மட்டும் சொல்ல முடியும், பொருளாதார ரீதியாகவும் ஒண்ணும் இல்லை. உன்னுடைய பரம ரகசியங்களையும் அறிந்திருக்கிறவர்களாம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அறிந்திருக்கிற நிலையில் மலக்குமார்கள் அடியார்களுடைய அமல்களை கொண்டு மேலே செல்வார்கள். கைஃப தரத்தும் இபாதி, இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் நாங்கள் அவர்களை விட்டு வரும் போதும் அவர்களிடத்திலே போய் சேரும் போதும் தொழுகிற நிலையிலே நாங்கள் கண்டோம். சுபுகனுடைய நேரத்தில், அசருடைய நேரத்தில், மலக்குமார்களுடைய பணி சேஞ்ச் ஆகிற நேரம் சொல்லப்படுகிறது ஹதீஸ்ல வருது. சுபுகனுடைய நேரத்துல அதே மாதிரி அசருடைய நேரங்கள்ல மலக்குமார்கள் வந்து இதுல வருது, ஹதீஸ்ல வருது. அன்னமும் யதஅக்கபூன ஃபீனா வ யஸ்தமிஊன ஃபீ ஸலாத்தி ஸுப்ஹ் வ ஃபீ ஸலாத்தில் அஸர் ஃபயன்குஸுஹா உலா வ யஸ்அலு உலாயிக பில் அஅமால் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம் யர்ஃபு இலைஹி அமலுல் லைல் கபலன் நஹார் வ அமலுல் நஹார் கபலல் லைல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களிலே ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு இரவினுடைய நலவுகள் உலகத்தில யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை செயல்களும், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும், பகத்து தொடர்ந்தாலும், உட்கார்ந்து சினிமா பார்த்தாலும், வேற எதுவும் செஞ்சாலும், மனைவி கூட இருந்தாலும், குழந்தைகள் கூட இருந்தாலும், அலுவலக வேலையாக இருந்தாலும், இப்படி மனுஷன் எத்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறானோ எருக்கோ இலகி அமலுள்ளை, அந்த இரவினுடைய அத்தனை மனிதர்களின் பணியும் அல்லாஹ்வின் இடத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. மலக்குமார்கள் எடுத்துச் செல்கிறார்கள். கபுலன் நகாரி, சுபுகு வருவதற்கு முன்னால், கபுலன் நகார் பகல் வருவதற்கு முன்னால், அமலும் நகார் அதே போன்று பகலுடைய அத்தனை காரியங்களும், கபுலல் லைல் இரவு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அங்கு அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த மலக்குமார்கள் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வினுடைய இல்மிலே என்ன நடக்கிறது இதெல்லாம். நாளைக்கு பாபா வந்து நான் அப்படி செய்யவே இல்லையே அப்படின்னு சொன்னானோ உடனே நீங்க அந்த பட்டோலையே ஆறே காலுக்கு எங்க நின்று இருந்தார், எதை பார்த்தார், விரிங்க அப்படின்னா அது எல்லாம் விரிஞ்சு போயிடும். அதனால இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற நிலை. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த மலக்குமார்கள் போய் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் சுபூஹ் தொழுதவர்களாக விட்டு வந்தோம், அசர் தொழுதவர்களாக விட்டு வந்தோம்னு சொன்னா உடனே அல்லாஹ் கேட்பான், இது எதுக்கு? அன்னைக்கு கேட்டாங்க இல்லையா அந்த மலக்குமார்கள், இந்த ஆளு ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு, அதுக்கு அல்லாஹு தஆலா வேற ஒன்று கூப்பிட்டு கேட்கணும், எப்படி என்னுடைய அடியாரை விட்டு வந்தீர்கள், சுகுல தொழுதுகிட்டு உங்கள வணங்கிட்டு இருந்தான் யாரே. இன்னொரு ஹதீஸிலே வரும்போது வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள், அவர்கள் தொழுகிறவர்களாக. அப்போ அவர்கள் என்ன கேட்கிறார்கள், இடத்துல சொர்க்கத்தை கேட்கிறாங்க. சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களா அந்த ஆளுக, இல்ல யாரே, சொர்க்கத்தை பார்க்காம அப்படி கேட்கிறாங்களாக்கு, உன்னை பற்றி பயப்படுகிறார்கள் அந்த அடியார்கள், என்னை பற்றி என்னை பார்த்திருக்கிறார்களா, நான் யாருன்னு தெரியுமா, தெரியாது ரப்பே, நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு காட்டினதுனால அந்த விரலை பார்த்து ஒன்னு வணங்கிக்கிட்டு இருக்காங்க ரப்பே அப்படின்னு சொன்ன உடனே என்னை பார்க்காம அப்படி பயப்படுறாங்களா. இந்த கேள்விலாம் எதுக்கு, ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு சொன்னீங்களே, என்னை பார்த்ததே கிடையாது, என்னை பார்த்து முடிச்சுட்டு சுப்பூஹு குத்தூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க, என்ன முன்னாடி நின்றுகிட்டு என்ன பார்த்து வணங்கிக்கிட்டு சுப்பூஹு நீ பரிசுத்தமானவன் நீ உயர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கியே, என்னை பார்க்கவே இல்லையே, ஒரு நபி வந்து கையை காட்டி அல்லாஹ்னு சொன்னதற்காக வேண்டி பயந்து நைட்ல எழுந்து நின்று நடுங்கி செய்யக்கூடாதுன்னு செய்யாம இருக்க, அப்ப ஆள் யாரு? அதுக்குதான் ஹலீஃபா. அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களை ஹலீஃபாக்கள், அதை விட உயர்ந்த ஸ்டேஜ். அப்போ இதுக்குதான் ஹலீஃபா என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா ஆண்டிருப்பதாக ஹதீஸ்களிலே நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய வருது, ஒன்னையாவது நேரம் ஆகிப்போம். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள்ல இதனுடைய தொடராக அடுத்தடுத்த வாரங்கள்ல உலகம் படைக்கப்பட்டதை பற்றி அறிந்த நாம், நம்முடைய முன்னோர்களான மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்ற வரலாறும் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. ஏன்னு கேட்டா இன்னைக்குடைய கான்செப்ட் உலகம், இன்னைக்குடைய சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் பல்வேறு கருத்துக்களை அவர்களுடைய துணியிலே, அவர்களுடைய அறிவின் அடிப்படையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூமினுக்கு அப்படி நம்புவதற்கு உரிமையும் கிடையாது, அவருக்கு அனுமதியும் கிடையாது. ஆகவே எப்படி நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த வரலாறை பற்றி தெரிய கடமைப்பட்டவர்கள் நாம். ஆகவே வந்திருந்து அந்த வரலாறுகளை புரிந்து கொள்வதற்கு, அதை சொல்லுவதற்கு, அதை தெளிவான முறையிலே முதலிலே விளங்கி அதை சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் தஆலா எனக்கும் அதை விளங்கிக் கொள்கிற ஆற்றலை உங்களுக்கும் தருவானாக.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.